الله وبحمده سبحان الله العظيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد سر புகழும் புகழ்ச்சியும் சர்வ லோகங்களையும் படைத்து ஆளுகின்ற வல்ல நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தொடர்ந்தவர்கள், முஃமீன்கள், முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன் பின் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கிழக்கு பிராந்தியத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தரபியத் நிகழ்ச்சியில இஸ்லாத்தில் குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பில் சில விடயங்களை அல் குர்ஆன் சுன்னா வழியில் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள பணிக்கப்பட்டிருக்கின்றேன். இஸ்லாத்தை பொறுத்த மட்டிற்கும் உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எப்படி இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அமையப்பெற வேண்டும் என்ற விடயங்களை வழிகாட்டியே இருக்கிறது. அது தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி போன்ற ஏனைய இபாதத்துகளாக இருந்தாலும் சரிதான், நாம் இப்போது பேசக்கூடிய இந்த குடும்ப வாழ்க்கை என்றாலும் சரிதான், பொதுவாக எல்லா விடயங்களிலுமே இஸ்லாம் இப்படித்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமையப்பெற வேண்டும் என்ற வழிகாட்டுதல்களை அல் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் மிக தெளிவாக நமக்கு காட்டியிருக்கிறது. எனவே இன்றைய இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தின் குடும்ப வாழ்க்கை என்ற இந்த தலைப்பின் மூலம் இஸ்லாத்துக்கு வெளியிலே இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் இந்த குடும்ப வாழ்க்கை விடயத்தில் எப்படியெல்லாம் மிக பெரும் தவறிழைக்கிறார்கள் என்ற விடயங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த இஸ்லாத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமுதாயத்துக்கு முன்வைத்தார்கள். அந்த மக்களை ஜாஹிலிய சமுதாயம், அறியாமையில் இருந்த சமுதாயம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட மக்கள் பெண்களை அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுக்காது மிக கேவலமான முறையில் வழி நடத்தினார்கள். குடும்பம் என்கிற மகத்தான அந்த உறவை கொச்சப்படுத்தி விபச்சாரம் என்கிற மிக கேவலமான சமூக விரோத செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். எனவே இப்படியான அந்த சமூகத்துக்கு மத்தியில் இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்பெற வேண்டும் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தோடு ஒன்றர கலந்து நடைமுறை வாழ்க்கையின் மூலமாக அவர்களுக்கு மத்தியில் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படியான சில விடயங்களை இந்த சந்தர்ப்பத்தில் பகிர்ந்து கொண்டு
கொள்வதன் மூலம் நாமும் நம்மை அந்த வழியில் நெறிப்படுத்த முடியும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை என்று சொல்கிற போது முக்கியமாக ஒரு குடும்பத்தில் இரண்டு பாத்திரங்கள் காணப்படுகிறது. ஒன்று கணவன், மற்றொன்று மனைவி. இந்த இரண்டு தரப்பினரும் ஒரு நாணயத்தின் இரண்டு பகுதிகளை போல மிக முக்கியமான தரப்பினராக காணப்படுகிறார்கள். எனவே இஸ்லாமிய ஒழுங்கில் ஒரு குடும்பத்தை நெறிப்படுத்துவதாக இருந்தால் அது அந்த திருமணத்திற்காக அவர்கள் ஒன்றுபடுகிற அந்த நேரத்தில் இருந்து அதனை முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதாவது மனைவியை தெரிவு செய்கிற போது, கணவனை தெரிவு செய்கிற போது இந்த விடயம் அங்கே கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். முக்கியமாக இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இஸ்லாம் விரும்புகிற குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த கணவனும் அந்த மனைவியும் இஸ்லாம் என்கிற அடித்தளத்தில் அவர்களுடைய குடும்பத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் இரண்டு பேரும் முஸ்லிம்களாக அல்லாஹ்வுடைய தீனை அடிப்படையாக வைத்து அவர்களுடைய குடும்பத்தை அமைத்துக் கொள்கிற போது நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மதா, நிச்சயமாக இந்த உலகம் அற்பமானது, நிரந்தரம் இல்லாதது. وخير متاعها இந்த நிரந்தரம் இல்லாததில் சிறந்த ஒரு விடயம் இருக்கும் என்றால் அல்மர்அத்து ஸாலிஹா, ஒரு ஸாலிஹான மனைவிதான் என்று சொன்னார்கள். இந்த செய்தி சஹி முஸ்லிமிலே 1467 இலக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. எனவே ஸாலிஹான ஒரு துணைவி அல்லது ஒரு மனைவி ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்படுவது என்பது இந்த இஸ்லாத்தில் மட்டும்தான். இந்த இஸ்லாத்துக்கு வெளியிலே இருக்கக்கூடியவர்களில் ஒரு சாலிகான மனைவியை நிச்சயமாக தேர்ந்தெடுத்து கொள்ள முடியாது. எனவே தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துன்கஃபுல் மர்அத்து லி அர்பஐன், ஒரு பெண் நான்கு விடயங்களுக்காக வேண்டி பொதுவாக அவளை திருமணம் செய்யப்படுகிறது. ஒன்று, அவள் செல்வம் மிக்கவள் என்ற காரணத்தினால். இரண்டு, அவள் நல்ல பரம்பரையை சேர்ந்தவள் என்ற காரணத்தினால். மூன்று, அவள் அழகானவள் என்ற காரணத்தினால். நான்கு, சொன்னார்கள் அவளிடத்திலே மார்க்கம் இருக்கிறது என்ற காரணத்தினால். இப்படி நான்கு காரணங்களுக்காக ஒரு பெண் ஒரு ஆணால் மனைவியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாள் என்று கூறிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை விசேடப்படுத்தி குறிப்பிட்டு கூறினார்கள். அந்த விடயம் என்னவென்றால், மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை கொண்டு ஒரு மார்க்கமுள்ள பெண்ணை மனைவியாக தேர்ந்தெடுப்பதன் மூலம் நீ வெற்றி பெறுவாயாக என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹி முஸ்லிமிலே 1466 இலக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக அமைய இருக்கின்ற அல்லது அமைந்து விடுகிற அந்த மனைவிமார்கள் முஸ்லிம்களாக மார்க்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுக்கு வெற்றியை ஆரம்பிக்கிறது. அதிலே நாங்கள் கோட்டை விட்டோம் என்றால் தோல்விதான். அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அப்படித்தான். நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற போதும் அவர்களுக்கு முஸ்லிம்களை தான் மனமுடித்து கொடுக்க வேண்டும். இந்த இஸ்லாத்திலே உறுதியாக இருக்கக்கூடிய மூமின்களை தான் மனமுடித்து கொடுக்க வேண்டும். அவர்கள் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. ஆனால் ஷைத்தான் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு மத்தியிலும் ஊசலாடி எங்களுடைய பிள்ளைகள் விடயத்திலே எங்களை வழிகெடுத்து விடுகிற நிலைமைகளையும் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா வன்மையாக தடை செய்கிற ஒரு விடயம், வலா தன்கஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுஃமின்ன, இணை வைத்து வணங்குகிற அந்த முஷ்ரிக்கான பெண்களை அவர்கள் மூமின்களாக ஆகாத வரைக்கும் அவர்களை திருமணம் செய்யாதீர்கள். வலா அமத்துல் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தில் வலவ் அஅஜபக்கும், ஒரு மூமினான அடிமை பெண் இருக்கிறாளே அவள் ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை விட சிறந்தவள். அந்த முஷிரிக்கான பெண் உங்களுக்கு பார்க்க கவர்ச்சியாக இருந்தாலும், அழகாக இருந்தாலும், பணமுள்ளவளாக இருந்தாலும், அவளை எல்லாம் விட ஒரு முஸ்லிமான மூமினான பெண் சிறந்தவள். அவள் அடிமையாக இருந்தாலும் சரிதான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்றுதான் நான் மக்களுக்கு கூட நாங்கள் அவர்களுடைய துணைவியர்களை, அவர்களுக்கு வரப்போகிற மனைவியர்களை முஸ்லிம்களாக அவர்களுக்கு தெரிவு செய்து கொடுக்க வேண்டும். இதையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுஃமினூ. நீங்கள் இணை வைக்கிறவர்களை, முஷ்ரிகீன்களை மனம் முடித்து கொடுக்காதீர்கள் அவர்கள் ஈமான் கொள்ளுகிற வரைக்கும். வலா அபது முஃமினுன் கைரன் மின் முஷ்ரிகின், இணை வைக்கிற ஒருவனை விட ஒரு அடிமையான மூமின் சிறந்தவன், அவன் உங்களை கவர்ந்த போதிலும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறான், உலாஇக யதுஊன இலன் நார். இந்த முஷ்ரிக்குகள், அவர்களை ஏன் மனம் முடிக்க கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறான் என்றால், இவர்கள் உங்களை நரகத்தின்பால் அழைக்கிறார்கள். அல்லாஹ் ஏன் மூமினை மனம் முடிக்க வேண்டும் என்று சொல்கிறான் என்றால், வல்லாஹு யதுஊ இலல் ஜன்னா வல் மக்ஃபிரா. அல்லாஹ் சுவர்க்கத்தின்பாலும் பாவ மன்னிப்பின்பாலும் அழைக்கிறான். எனவேதான் உங்களுக்கு வரப்போகிற துணைகளை மூமின்களாக முஸ்லிம்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அவருடைய கிருபையினால் உங்களுக்கு இப்படி அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கிறான். மனிதர்கள் சிந்தித்து உணர்வதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி தன்னுடைய வசனங்களை தெளிவுபடுத்துகிறான் என்று அல்லாஹ் இரண்டாவது அத்தியாயம் 221வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். எனவே எங்களுக்கு வரப்போகின்ற அந்த துணைவியர்களை, அதாவது வாலிபர்களாக இருந்தால் அவர்களுடைய எதிர்கால மனைவிமார்களை அவர்கள் முஸ்லிம்களாக மூமின்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று யுவதிகளாக இருந்தால் அவர்களும் அவர்களுக்கு வரப்போகிற கணவன்மார்கள் மூமின்களாக முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் எதிர்பார்த்து அந்த அடிப்படையில் முயற்சிக்க வேண்டும். அதே போன்றுதான் பெற்றோர்களாகிய நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த அடிப்படையில் அவர்களுடைய மன வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும். அதே போன்று இரண்டாவதாக இஸ்லாம் விரும்புகின்ற குடும்ப வாழ்க்கையில் அமையப்பெற வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், குடும்பம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. ஒரு மனிதன் தனிமையில் இருக்கிறான், ஒரு மனிதன் ஓய்வு இல்லாமல் இப்படி வாலிப பருவத்தை அவன் கழிக்கிற போது, அவனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு, அவனை சந்தோஷப்படுத்துவதற்காக இஸ்லாம் அமைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம்தான் இந்த திருமணமாகும். எனவேதான் அந்த திருமணத்தில் எங்களுடைய வாழ்க்கை துணைவியாக வரப்போகிற அந்த பெண்ணை பற்றி, அவள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள் என்றால், தஸப்பஜு அல் வதூத, நீங்கள் இரக்கமுள்ள பெண்களை திருமணம் செய்யுங்கள். அல் வலூத, அதிகமாக பிள்ளை பெறக்கூடிய அந்த பெண்களை திருமணம் செய்யுங்கள். ஏனென்றால் ஏனைய நபிமார்களிடத்தில் மறுமை நாளில் என்னுடைய சமுதாயம் அதிகம் என்பதை காட்டி நான் மகிழ்ந்து கொள்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அஹ்மது தபரானி போன்ற கிரந்தங்களில் பதிவாகியிருக்கிறது. எனவே எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை துணைவியர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிற போது அவர்கள் அன்பு காட்டுகிறவர்களாக, மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. இதை இன்னும் தெளிவுபடுத்துவதாக இருந்தால், ஜாபிர் பின் அப்துல்லா என்று சொல்கிற ஒரு நபி தோழர், இவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள். ஒரு யுத்தத்திற்காக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்றிருந்தார்கள். யுத்தத்திலிருந்து திரும்ப வருகிறார்கள், ஆனால் வீட்டுக்கு அவசரமாக போக வேண்டும். புது மாப்பிள்ளை இருந்தாலும் அவருடைய வாகனம் வேகமாக போகவில்லை. இந்த விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கிவிட்டது. பக்கத்திலே போய் தன்னிடத்திலே இருந்த அந்த வீட்டியால் அந்த வாகனத்தின் மீது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்ததும் அது வேகமாக செல்லுகிறது. இப்போது பின்தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். இந்த சஹாபியை திரும்பி பார்க்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிர்பார்க்கவில்லை அவர்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஜாபிரே, நீங்கள் திருமணம் செய்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உளவியலாளர். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே உங்களுக்கு மிக அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். எல்லா விடயங்களிலும் இன்று உலகத்தில் என்ன என்ன புதிய புதிய விடயங்கள், உளவியலா, விஞ்ஞானமா, எதை பற்றி பேசினாலும் அந்த அத்தனை விஷயங்களையும் அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கலாம். எனவேதான் இவருடைய இந்த விடயங்களை பார்த்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஜாபிரே, நீ திருமணம் செய்து விட்டீரா என்று. அப்போது அந்த சஹாபி சொல்லுகிறார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், நான் திருமணம் செய்து விட்டேன். ஒரு விதவை பெண்ணை முடித்தாயா, அல்லது ஒரு ஏற்கனவே திருமணம் ஆகாத ஒரு கன்னி பெண்ணை மணந்தாயா என்று கேட்கிறார்கள். இந்த சஹாபி சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு விதவையை தான் மணந்து கொண்டேன். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்கிற கேள்வியை பாருங்கள், ஃபஹல்லா ஜாரியத்தன் துலாஇபுஹா வ துலாஇபு நீ ஒரு பெண்ணை மணந்திருக்க கூடாதா? இன்னும் ஒரு அறிவிப்பிலே வருகிறது, ஒரு கன்னி பெண்ணை நீ மணந்திருக்க கூடாதா? அப்படி திருமணம் செய்திருந்தால் நீர் அவளோடு விளையாடுவாய், அவள் உன்னோடு விளையாடுவாள், நீர் அவளை சிரித்து மகிழ்விப்பாய், அவள் உன்னை சிரித்து மகிழ்விப்பாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் அந்த சஹாபி சொல்லுகிறார்கள், என்னுடைய தந்தை அப்துல்லா மரணித்து விட்டார்கள், எங்களுக்கு சில சகோதரிகள் உண்டு, அவர்களையெல்லாம் பராமரிப்பதற்கு துணை தேவை, எனவேதான் அவர்களை விட இளையவளை நான் மணக்காமல் இப்படி ஒரு திருமணமான பெண்ணை மணந்தேன் என்ற விடயத்தை சொன்னதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு பரக்கத்துக்காக துஆ செய்தார்கள் என்ற செய்தி சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சஹாபியை பார்த்து கேட்டதே, நீ அவளோடு விளையாடி சிரித்து மகிழ்கிற, அவள் உன்னோடு விளையாடி சிரித்து மகிழ்கிற ஒரு பெண்ணை மணந்திருக்க கூடாதா என்று கேட்டார்கள். இதிலிருந்து என்ன விளங்குகிறது என்றால், இஸ்லாம் ஒரு குடும்பம் மகிழ்ச்சிகரமானதாக சந்தோஷமானதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது என்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்த ஒரு விடயம் என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை இஸ்லாம் எப்படி எதிர்பார்க்கின்றது என்ற விடயத்தில் மூன்றாவது விடயம், எங்களுடைய குடும்பம் நிம்மதி அளிக்கக்கூடியதாக, ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் மிக முக்கியமான ஒரு பாத்திரம் மனைவி. இந்த மனைவி ஒரு கணவனுக்கு சோதனையாக, ஆபத்தாக அமைந்துவிடக் கூடாது. இன்று உலகத்தில் பார்க்கிறோம், எத்தனையோ கணவன்மார்களை கழுத்தறுத்து கொலை செய்கிற பெண்களை பார்க்கிறோம், மனைவிமார்களை பார்க்கிறோம், கணவன்மாருக்கு ஆபத்தாக வந்து முடிகிற பெண்களை பார்க்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு சொல்லுகிற விடயங்கள் என்னவென்றால், அந்த குடும்ப வாழ்க்கை ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை வலியுறுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒமின் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்து உள்ளதுதான், அல் ஹலகலக்கும் மின் அம்புசிக்கும் அஸ்வாஜா, உங்களுக்காக வேண்டி உங்களிலே இருந்து உங்களுடைய துணைவியர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன காரணம்? விதக்குனு இலைஹா, அவளிடத்திலே நீங்கள் நிம்மதி பெறுவதற்கு. வஜால பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் அன்பையும் இரக்கத்தையும் அவன் ஏற்படுத்தி இருக்கிறான். இன்ன ஃபீ தாலிக, நிச்சயமாக இதிலே ஆயாத்தில் கௌமியத்தை சிந்திக்கிற மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் 30வது அத்தியாயம் 21வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, மனைவி மன்னர், கணவனாக இருக்கிறவன் கல்முனையைச் சேர்ந்தவன், இப்போது இரண்டு பேர்களும் முன்பின் பார்க்காதவர்கள், பழகாதவர்கள், பேசாதவர்கள், எந்த உறவுமே இல்லாதவர்கள். ஆனால் என்ன நடக்கிறது? இரண்டு பேர்களுக்கு மத்தியில் மிக நீண்ட நாள் பழகியதை போன்று, மிக நீண்ட நாள் உறவாக இருந்ததை போன்ற ஒரு உறவை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி விடுகிறான். கணவனுக்கு ஒன்று என்றால் அந்த மனைவிக்கு தாங்க முடிவதில்லை. மனைவிக்கு ஒன்று என்றால் கணவனால் தாங்க முடிவதில்லை. இப்படியான ஒரு உறவை மிக குறுகிய காலத்துக்குள் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான். இது தானாக வந்த ஒரு ஏற்பாடு அல்ல, இது அல்லாஹ் ஏற்படுத்தியது. எனவேதான் அல்லாஹ் இதிலே அத்தாட்சி இருக்கிறது, சிந்திக்கிறவர்களுக்கு இது விளங்கும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டுதான் கணவனுக்கு மனைவி ஆறுதலாக நிம்மதியாக இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு ஆறுதல் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சம்பவத்தை சொல்வதாக இருந்தால், எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஹதீஜா அவர்கள் இருந்ததை குறிப்பிடலாம். ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவர்களுக்கு வயதில் மூத்தவர்களாக இருக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்கிறார்கள். ஆனால் அவர்களை விட ஒரு சிறந்த மனைவி, அவர்களை நினைத்து அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிற, அவர்களை பற்றி தான் ஏனைய மனைவிமார்களிடத்திலே சொல்லுவார்கள், அந்த அளவுக்கு அவர்களை புகழ்ந்து பேசுகிற மிக ஒரு சிறந்த ஒரு மனைவியாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஆறுதலாக எப்படி இருந்தார்கள் என்பதற்கு ஒரு சம்பவத்தை சொல்வதாக இருந்தால், அவர்களுக்கு முதலாவது வகி இறங்குகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹிரா குகையிலே வந்து அவர்களை கட்டி அணைத்து, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து, மூன்று முறை ஓதுவீராக என்று மூன்றாவது முறை அவருடைய உண்மையான அந்த தோட்டத்தோடு வந்து கட்டி அணைக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து விட்டார்கள். மிக பிரமாண்டமான தோட்டம், தனிமையிலே இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதற்கு முன்பும் அனுபவம் இல்லை, பார்த்ததும் இல்லை, இப்படி ஒரு அமைப்பில் பேசியதும் இல்லை. எனவே பயந்து விட்டார்கள். பயந்து வீட்டுக்கு வருகிறார்கள். மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள். உடனடியாக அவர்களை, அவர்களுக்கு பயம் நீங்குகிற வரைக்கும் போர்த்தி விடுகிறார்கள். போர்த்துவிட்டு இப்போது நடந்த விடயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நான் இப்படி இருந்தேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதாவது இப்படி ஒருவர் வந்தார், என்னை இப்படி கட்டி அணைத்தார், எனக்கு பயம் ஏற்பட்டு விட்டது என்ற விடயங்களை எல்லாம் சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா கூறிய ஆறுதல் வார்த்தையை பாருங்கள். கல்லா வல்லாஹி மா யுஃப்தி கல்லாஹு அபதா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மனைவி ஹதீஜா ஆறுதலாக சொல்கிற வார்த்தை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை ஒரு காலமும் கேவலப்படுத்த மாட்டார். என்ன காரணம்? இன்னக்கல்ல தசிது வஹிம, நீங்கள் இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள், நீங்கள் சிரமப்படுபவர்களுடைய சுமைகளை தாங்கிக் கொள்கிறீர்கள், நீங்கள் வறியோருக்கு உதவி செய்கிறீர்கள், விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள், சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், இப்படியெல்லாம் செய்கிற உங்களை அல்லாஹ் ஒரு காலமும் கைவிட மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான் என்ற விடயத்தை சொல்லி ஆறுதல் படுத்தி, பிறகு வரக்கத்துக்கு நவபல் என்று சொல்லப்படுகிறவர்களிடத்தில் அழைத்து சென்று, அவர்கள் உங்களை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்ற செய்தியையும் சொல்லி, இது உங்களிடத்திலே வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இதற்கு முன்பும் இப்படித்தான் நபிமார்களுக்கு அவர் வந்து போயிருக்கிறார் என்ற விடயங்கள் எல்லாம் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரியிலே மூன்றாவது இலக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த விடயத்தை நமது பெண்களோடு ஒப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கும் என்று. ஒரு கணவன் திடீரென நான் இஸ்லாத்துக்குள் வந்து விட்டேன், நான் இப்பதான் பையத் செய்து முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்று சொன்னாலே போதும், உடனடியாக பரிசாரிடத்தில் பூட்டிக்கு போய் அவருக்கு அச்சிரம் கட்டி, அவருக்கு தாயத்து கட்டி, கழிப்பெல்லாம் கழிச்சி அவரை சுத்தப்படுத்துகிற நடவடிக்கையில் ஈடுபடுகிற மிக கீழ்த்தரமான அமைப்பில் இந்த பெண்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கணவனுக்கு ஆறுதல் அளிக்கிறவராகவும் ஈமான் உள்ள ஒரு பெண்ணாகவும் இருந்த காரணத்தினால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தி அவர்களை ஆறுதலாக அவர்களுக்கு வார்த்தைகளையும் கூறி உரிய விவரத்திலே அவர்களை சந்திக்க வைத்தார்கள். இதே போன்றுதான் உம்மு சுலைம் என்று சொல்கிற நபித்தோழியையும் நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துவதாக இருந்தார். அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மு சுலைமை திருமணம் முடிக்கின்றார்கள். அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பயணம் போகிறார்கள். பயணம் போகிற நேரத்தில் அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது. அந்த பையன் நோய்வாய்ப்பட்டிருந்தார். இப்படி போகிற நேரத்தில் அந்த பையன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். திரும்ப வந்து கேட்கிறார்கள், பையன் எங்கே என்று. தன்னுடைய பயணத்தை எல்லாம் முடித்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து பையன் எங்கே என்று கேட்கிறார்கள். இப்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய மனைவி சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தையை பாருங்கள். சொல்லுகிறார்கள், அது ஹதஅத் நஃப்ஸுஹு, அவருடைய அவர் அமைதி அடைந்து விட்டார். இந்த கணவர் பிரயாணம் போகிற போது அந்த பையன் நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருந்தான். இப்போது பையனை பற்றி விசாரிக்கிறார்கள். விசாரித்ததும் சொல்லுகிறார்கள், அவர் அமைதியாகிவிட்டார் என்று. சிலேடியாக பேசுகிறார்கள், பொய்யை பேசாமல் யதார்த்தத்தை கூறுகிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு வார்த்தையும் சொன்னார்கள், நான் நினைக்கிறேன் அவர் ஓய்வெடுத்திருப்பார் என்று நான் கருதுகிறேன் என்றும் கூறினார்கள். இப்படியெல்லாம் கூறிவிட்டு வந்த கணவருக்கு உணவு கொடுத்து அவரோடு தாம்பத்தியத்திலும் ஈடுபட்டு காலையிலே சுபகத்தோடு குளித்து விட்டு அவர் சுபகத்தோடுகளுக்காக புறப்படுகிற போது அவரை நில்லுங்கள் என்று நிப்பாட்டி கேட்கிறார்கள். அல்லாஹு தாலா உங்களிடத்தில் ஒரு அமானிதத்தை தந்து, அதாவது உங்களிடத்தில் யாராவது ஒருவர் அமானிதம் ஒன்றை தந்து அதை திரும்ப கேட்டால் கொடுப்பீர்களா? சொல்லுகிறார்கள், நாம் ஏன் மற்றவர்களுடைய பொருளை வைத்திருக்க வேண்டும், கேட்டால் கொடுக்கத்தாரே வேண்டும் என்ற அடிப்படையில் பதில் அளிக்கிறார்கள். இப்போது இந்த மனைவி உம்மு சிலர் சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு இந்த குழந்தை அமானிதமாக தந்தான், திரும்ப அவனே கைப்பற்றி விட்டான், குழந்தை மரணித்து விட்டது என்ற செய்தியை மிக ஆறுதலாக அவருக்கு உரிய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு பதிலளிக்கிறார்கள், கூறிவிடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியின் சைல் புகாரிலே 1301 இலக்கத்தில் பதிவாகிறது. இதற்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இந்த விடயங்களை சொல்லுகிறார்கள். நடந்ததை அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக துஆ செய்த நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். எனவே இப்போது எங்களுடைய மனைவிமார்கள் இந்த விடயத்திலே அவர்களை ஒப்பிட்டு பார்த்தால், நிச்சயமாக ஒரு சின்ன விடயம் என்றாலும் கணவனை அவர் முக்கியமான மார்க்க விடயத்துக்கு போயிருந்தால் கூட தொலைபேசியின் மூலம் அவருக்கு தொல்லை கொடுக்கிற நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தன்னுடைய பிரயாணத்தை எல்லாம் முடித்து கொண்டு வீடு வருகிற போது மிக ஆறுதலான முறையில் அந்த விஷயத்தை அவருக்கு சொல்லி அவரை கண்ணியப்படுத்தி அவருக்குரிய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிய அந்த நிலைமைகளை இந்த உம்மு சுலைம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பார்க்கின்றோம். இதே போன்று இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே. அதாவது கணவன் மனைவி என்கிற இந்த உறவை இஸ்லாம் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான மற்றொரு விடயம் என்னவென்றால், இந்த குடும்ப வாழ்க்கையிலே கணவனும் மனைவியும் பரஸ்பரம் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும். கணவன் அவருடைய கடமைகள் என்ன என்பதை உணர்ந்து அவர் செய்ய வேண்டும். மனைவி தன்னுடைய கடமைகள் என்ன என்பதை உணர்ந்து அவர்களும் நிறைவேற்ற வேண்டும். நபிகளாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், மா ஹக்கு ஜௌதத்து அஹதினா அலைஹி, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களில் ஒருவருடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று கேட்கின்றார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் துத்தி மகா இதா தரைந்த, நீ ஏதாவது உண்டால் அவளுக்கு உண்ணப்புடு, இதா இத்தசைத்த, நீ உடுத்தால் அவளுக்கும் உடுத்தாக்கு. புதிதாக நாங்கள் ஒரு உணவை உண்ணுகிறோம், பழமைக்கு மாற்றமாக அந்த பெண்ணுக்கும் அதை வாங்கி கொடுத்து உண்ண வைக்க வேண்டும். புது ஆடை வாங்குகிறோம், அந்த பெண்ணுக்கும் அதனை அணிவிக்க வேண்டும். அதே போன்று சொன்னார்கள், வலா சவுருவில் வஜிக, அந்த பெண்ணுக்கு முகத்தில் அடித்து விடாதே, வலா துக்கப்தி, அவளை கேவலப்படுத்தி விடாதே, இழிவுபடுத்தி விடாதே. அவளோட அம்மாவை சொல்லி, அவளோட பாப்பாவை சொல்லி, அவட குடும்பத்தை சுட்டி காட்டி இப்படி கேவலப்படுத்தாது. வலா சஜிகர் இல்லா பின் பை, மனைவியை வெறுத்திருப்பதென்றாலும் அவளுடைய வீட்டிலே வைத்து, அந்த வீட்டிலே வைத்து தான் வெறுக்க வேண்டும். போற இடத்துல வச்சு அவளை கேவலப்படுத்தி, நாலு பேர் பார்க்க சொத்தையில அடிச்சு அரைஞ்சு ஆக்களெல்லாம் ஓடி அந்த விலைக்கு, இப்படி எத்தனையோ சம்பவங்களை இந்த சமுதாயத்தில் நாங்கள் சாதாரணமாக பார்க்கிறோம். எனவே இந்த நிலைமை இஸ்லாத்தில் ஏற்பட்டுவிடக் கூடாது, முஸ்லீம்களிடத்தில் இந்த நிலைமை வரக்கூடாது. இஸ்லாத்தில் இப்படித்தான் ஒரு கணவன் மனைவி நடக்க வேண்டும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த செய்தி அபூ தாவூத் என்கிற கிரந்தத்தில் 2142 இலக்கத்திலும் அஹ்மதிலேயும் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. அதே போன்று அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா அல்லது வதா, அவர்களுடைய இறுதி உபதேசம் அந்த சிரியாவுடைய ஹஜ்ஜின் போது செய்த அந்த உபதேசத்திலே மிக முக்கியமாக சொன்னார்கள், பத்தகுல்லாஹ பின்னிசா, நீங்கள் பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களை அல்லாஹ் உங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கிறான் என்ற அடிப்படையில் நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள். அல்லாஹ் அவர்களை உங்களுக்கு ஆகுமாக்கினான் என்ற அந்த வார்த்தையை கொண்டு அவர்களுடைய அந்த உறுப்புகளை நீங்கள் ஆகுமாக்கியிருக்கிறீர்கள், பெற்றிருக்கின்றீர்கள். எனவே வலக்கும் அலைகின்ற அந்த பெண்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றது. அந்த கடமை என்னவென்றால், அதாவது அந்த பெண்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்தோம், ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை. இங்கே சொல்லப்படுவது ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். சொன்னார்கள், அல்லாஹ் யுஸ்தீன புருஷக்கும் அஹதன் தக்ரஹுனஹு, நீங்கள் யாரையெல்லாம் வெறுக்கிறீர்களோ அவருக்கு உங்களுடைய விருப்பை கொடுத்து உங்களுடைய வீட்டிலே அவரை வருவதற்கு அந்த பெண் அனுமதிக்க கூடாது. அதே போன்று இப்படி உங்களுடைய அனுமதியை தாண்டி உங்களுடைய கணவன், அதாவது கணவன் வெறுக்கிற ஒருவரை அந்த பெண் உள் நுழைப்பாள் என்றால், வீட்டுக்குள் அனுமதிப்பாள் என்றால், பகுதி போகுன்ன மர்பன் ரைத முபர்வகின், காயம் வராத அளவுக்கு அடியுங்க என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று மேலும் சொன்னார்கள், ஏற்கனவே சொன்ன செய்திதான் இது, வலஹுன்ன அலைக்கும் ரிஸ்குஹுன்ன வகிஸ்வத்துஹுன்ன மில் மாரூஃப், அந்த பெண்களுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும், அவர்களுக்கு ஆடைகள் அணிவிக்க வேண்டும், நல்ல முறையில் செய்ய வேண்டும், இது உங்களுக்கு கடமையாகும் என்ற விடயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி உபதேசமான அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து கூறினார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெண்களுடைய இந்த விடயங்களை சாதாரணமாக எடுக்கக்கூடாது. அதே போன்று ஆண்களுடைய விடயத்தையும் பெண்கள் சாதாரணமாக எடுக்கக்கூடாது. ஒருவருடைய கடமையை மற்றவர் உணர்ந்து சரியாக நிறைவேற்றினால் நிச்சயமாக விவாகரத்து என்ற விடயமே வராது. இன்று விவாகரத்துக்காக சொல்லப்படுகிற பெரிதான காரணம் என்ன, இவர் எனக்கு செலவுக்கு காசு தருகிறார் இல்லை, பெருநாள் வந்தாலும் உடுப்பு வாங்கி தரார் இல்லை, பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு செலவுக்கு கொடுக்கிறார் இல்லை, கேட்டால் பொய்யை சொல்லுகிறார். அதே போன்று மனைவியிடத்தில் இவரை ஏன் விடப்போகிறீர்கள் என்று கேட்டால் அந்த பெண் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, இவர் என்ன ரவும் எனக்கு போட்டு அடிக்கிறார், ஆட்களுக்குள்ள வச்சு கேவலப்படுத்துகிறார், உம்மாவை வரவுனான்னு சொல்றார், பாப்பாவை வரவுனான்னு சொல்றார், உறவுகளை பொறுத்திரு என்று சொல்றார். இப்படியாக ஒருவர் மற்றவருடைய உரிமைகளை சரியாக மதிக்காத போது, உரிமைகளை நிறைவேற்றாத போது இந்த குடும்பங்கள் சீரழிந்து விவாகரத்து என்கிற நிலைமைக்கு போவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் இந்த விடயத்தில் மிக பேணுதலாக இருக்க வேண்டும். கணவன் ஒரு மனைவிக்கு செலவு செய்வது, பிள்ளை குட்டிகளுக்கு செலவு செய்வது இருக்கிறது, இது அவருக்கு சில நேரம் வெறுப்பாக கூட இருக்கலாம், ஆனால் இதற்கெல்லாம் நன்மை இருக்கிறது. குடும்பத்துக்கு நன்மையை எதிர்பார்த்து செலவழிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், சதக்கா, அது அவனுக்கு சதக்கா கொடுத்த நன்மையாகும் என்று சொன்னார்கள். இதை நாங்கள் வேறு யாருக்கும் போய் கொடுக்க தேவையில்லை, முதல்ல எங்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்கணும். அதாவது நான் வேறு யாருக்கும் கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை, தர்மம் செய்வதை எங்களுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றியதற்கு பிறகு மற்றவர்களுக்கு கொடுப்பதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த செய்தி சஹீஹ் புகாரியிலே பதிவாகியிருக்கின்றது, அதே போன்று சஹீஹ் முஸ்லிமிலும் இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கிறது. மேலும் இன்னும் ஒரு இடத்திலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தீனாரும் அன்கப்தஹு ஃபீ ஸபீலில்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறான், ஒரு தினாரை அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்காக ஒரு தினாரை செலவு செய்கிறான், அல்லது ஒரு மிஸ்கினுக்கு ஒரு தினாரை சதக்காவாக கொடுக்கிறான், அதே போன்று குடும்பத்துக்காகவும் இப்படி செலவு செய்கிறான். இவற்றில் இந்த நான்கிலும் மிக சிறந்ததும் கூலியால் மேலானதும் எது தெரியுமா, அஹ்லமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லி, உன்னுடைய குடும்பத்திற்காக நீ எதை செலவு செய்தாயோ அதுதான் கூலியால் மிக மேலானது சிறப்பானது என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹி முஸ்லிமிலே 995வது இலக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. பெண்களை பொறுத்த மட்டும் குறை கூறுகிறவர்கள் என்ற இயல்பு அவர்களிடத்தில் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய நபியே சொல்லி தந்து விட்டார்கள். எனவே அதை கணக்கில் எடுக்காமல் அவர்களுக்குரிய அந்த ஹக்குகளை நன்மையை எதிர்பார்த்து நாங்கள் கொடுத்தோம் என்றால் எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் நிச்சயமாக அதுக்கு கூலி கிடைக்கிறது. அடுத்த ஒரு அம்சம் என்னவென்றால், இரண்டு சாராரும் கணவன் மனைவி என்கிற அந்த குடும்பத்திலே உள்ள மிக முக்கியமான பாத்திரங்கள் இரண்டு பேரும் தமக்கிடையிலே உள்ள விடயங்களில் இரகசியத்தை பேணிக் கொள்ள வேண்டும். கணவனை பற்றிய குறைபாடுகளை அவரிடத்திலே கூறி அவரை நெறிப்படுத்த வேண்டும். அதே போன்று மனைவியுடைய விடயங்களை அந்த பெண்ணிடத்தில் கூறி நெறிப்படுத்திக் கொண்டு செல்ல வேண்டும். மூன்றாவது நபரிடத்திலே பேசுகின்ற போது, மாமியார் மூட்டை நுழைக்கின்ற போது, மாமனார் மூட்டை நுழைக்கிற போது குடும்பம் பிரிவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், முன்ன லிபாசுல்லக்கும், அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடைகள், வந்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடைகள் என்று அல்லாஹ் இரண்டாவது அத்தியாயம் 187வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆடை என்பது ஒரு மனிதனை அழகுபடுத்துகிறது. அதனால் தான் சொல்வார்கள் ஆடை பாதை என்று சொல்வார்கள். ஆள் ஒரு மனிதன் முழுமை பெறுவது அவனுடைய ஆடைகளின் மூலமாகத்தான். சாதாரணமாக பிச்சை எடுக்கிற ஒரு மனிதன் எவ்வளவுதான் அழகாயிருந்தாலும் அவனுடைய ஆடை அழகு இல்லாமல் அசிங்கமாக இருப்பதால் அவனை ஒரு தரக்குறைவாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று மிகவும் கவர்ச்சிகரமான முறையிலே ஒரு ஆணும் பெண்ணும் ஆடை அணிகிற போது அவர்களுக்குரிய அந்தஸ்து, அவர்களுக்கு உரிய மதிப்புகள் எல்லாம் உயர்வாக கிடைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் ஒரு மனைவிக்கு கணவன் ஆடை, ஒரு கணவனுக்கு மனைவி ஆடை. ஒரு மனிதன் தனிமையில் இருந்தால் அவனை யாரும் கணக்கெடுக்க மாட்டார்கள். அவன் திருமணம் முடித்து மனைவியை மூலமாக வருகிற கஷ்டங்களை எல்லாம் தாங்கி அதையெல்லாம் நல்ல முறையில் ஆளுமைகளை கொண்டு நிர்வகித்து அதன் மூலம் கிடைக்கிற பிள்ளைகளையும் நல்ல முறையில் நிர்வகித்து அதனை அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆளாக்கி இப்படி நல்ல ஒரு குடும்பத்தை உருவாக்குகிற போது அவனுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. நல்ல மனுஷன், பிள்ளைகளை நல்லா வளர்த்திருக்கிறார், மனைவியையும் நல்ல முறையில் வச்சுக்கிறார், இப்படி எல்லோரும் நல்லா பேசுவார்கள். அதே நேரத்தில் அவருடைய அந்த விடயத்தில் தவறிழைத்து அதனையெல்லாம் செய்ய முடியாமல் அவர் மிக பிழையான முறைகளில் திரிகிற போது மிக கேவலமாக எல்லோரும் பேசுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று இதே இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. மனைவியோடு நடக்கக்கூடிய அந்த உறவு சார்ந்த விடயங்களை வெளியில் பேசக்கூடாது. அதே போன்று அந்த ஆணை பற்றியும் அந்த பெண்ணும் வெளியில் பேசக்கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமின் அஷர்ரின் நாஸி இன்தல்லாஹி மன்ஸிலத்தன் யௌமல் கியாமா, மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தால் மிகவும் கேவலமானவன் யார் என்று சொன்னால், அர்ரஜுலு யுஸ்மி இலா இம்ராஅத்திஹி, ஒருவன் தன்னுடைய மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் சாம்பத்திய உறவில் ஈடுபட்டு தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். அதே போன்று வத்துஸ்மி இலேஹி, அந்த பெண்ணும் இவரோடு தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் பிறகு என்ன நடக்கிறது? இந்த மனிதன் வெளியிலே போய் தன்னுடைய மனைவியை பற்றி மற்றவர்களிடத்தில் வர்ணிக்கிறான். சும்மயன்சு சிர்ரஹா, அவளுடைய அந்த இரகசிய விடயங்களை எல்லாம் இவன் பரப்புகிறான். இவன் தான் அல்லாஹ்விடத்தில் மறுமையில் மிக கேவலமான ஒரு மனிதன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தியை சஹி முஸ்லிமிலே 1437வது இலக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. எனவே குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையிலே உள்ள விடயங்களை ரகசியம் போனப்பட வேண்டும். அது இல்லற தாம்பத்திய உறவாக இருந்தாலும் சரிதான், மற்ற விடயங்களாக இருந்தாலும் சரிதான். அதே போன்று இன்னும் ஒரு மிக முக்கியமாக பேணப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், குடும்பத்திலே கணவனும் மனைவியும் பிள்ளை குட்டிகளும் மனிதர்கள் என்ற வகையில் தப்பு தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. அல்லாஹு தஆலா அதனால் தான் அல் குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ விசுவாசிகளே, ஊ அம்புதக்கும் வாகுலிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள், உங்களையும் காப்பாற்றுங்கள், உங்களுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுங்கள் என்று அதாவது 66வது அத்தியாயம் 6வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே வஹமூர் அகிலக்கபிஸ்தலா, நபியே உங்களுடைய குடும்பத்துக்கு தொழுகையை கொண்டு ஏறுவீர்களாக என்று அல்லாஹ் கூறுகிறார். இருபதாவது அத்தியாயம் 132 வசனத்தில். இதுல இந்த அடிப்படையில் நமது குடும்பத்தை நாம் எந்த நரகத்தை பயந்து கொள்கிறோமோ அந்த நரகத்திலிருந்து நமது குடும்பத்தையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகளை அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். எவ்வளவுதான் அன்பான மனைவி என்றாலும் தவறு செய்கின்ற போது தடுக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி வருகிறது ஹதீஸிலே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெண்களிலே மிக விருப்பத்துக்குரியவர் என்றால் அது உலகத்திலே மிக விருப்பமானவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். இப்படிப்பட்ட ஆயிஷா தவறு செய்த போதும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருக்கவில்லை. ஒரு பிரயாணத்திலே போய் வருகிறார்கள். வீட்டிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உருவங்கள் பொறிக்கப்பட்ட ஒரு சீலையை தொங்க விட்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தை பார்த்ததும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்திலே மாற்றம் ஏற்பட்டு விட்டது. வெறுத்து விட்டார்கள், உள்ளுக்கு நுழையவில்லை. இப்போது இந்த நிலைமையை பார்த்ததும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் செய்த தவறுக்காக தௌபா செய்கிறார்கள். நடந்தது என்ன, ஏன் இப்படியான மாற்றம் என்ற விடயத்தை கேட்கிறார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஆயிஷாவே, இந்த உருவங்களை அமைக்கிறவர்கள் இருக்கிறார்களே இவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மிக வேதனைக்குரியவர்கள். எந்த வீட்டில் உருவங்கள் இருக்குமோ அந்த வீட்டில் மலக்குகள் நுழைய மாட்டார்கள். எந்த வீட்டில் நாயும் உருவப்படவும் இருக்குமோ அதில் மலக்குகள் நுழைய மாட்டார்கள் என்ற விடயங்களை எல்லாம் கூறினார்கள். இந்த செய்தியின் சை புகாரி சை முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் எல்லாம் பதிவாகி இருக்கின்றது. அதே போன்று இன்னும் ஒரு சம்பவத்தை பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் மிகவுமே தன்னுடைய அன்பை பரிமாறிக்கொள்கிற பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும். இப்படிப்பட்ட அந்த பேர குழந்தைகளில் ஒருவரான ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சதக்காவுக்காக வந்த அந்த பேரிக்கம் பழத்திலே இருந்து எடுத்து விடுகிறார்கள். ஜகாத்துக்காக வந்த பழம் எடுத்து சாப்பிடுகிறார்கள். அந்த குழந்தை வாய்ப்பில் வைக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை தூக்கி எறிந்து விடு, துப்பி விடு என்று அவருக்கு சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு கேட்கிறார்கள், மகனே உனக்கு தெரியாதா நாம் சதக்காவை தின்னக்கூடாது என்று, ஜக்காத் இதனை தின்னக்கூடாது என்று உனக்கு தெரியாதா என்று கேட்கிறார்கள். இது நமக்கு ஆகுமானது அல்ல என்ற விடயம் உனக்கு தெரியாதா என்று கேட்கிறார்கள். இந்த செய்தியும் சை முஸ்லிமிலே 1491 இலக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நமது பிள்ளைகள் இப்படி தவறுகள் செய்கிற போது அவன் சின்ன பிள்ளை அவன் நாளைக்கு திருந்திக்குவான் என்று சொல்லி இருப்பதற்கு அனுமதி உண்டு என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு தன்னுடைய பேர குழந்தைக்கு அந்த ஒரு ஈத்தங்கனி எடுத்ததற்கு அனுமதித்திருப்பார்கள். எனவே நமது பிள்ளைகள் கரண்டைக்கு ஆடை அணிகிற போதும் நமது பிள்ளைகள் தாடியை வெட்டுகிற போதும் அதிலே ஒரு கணக்கே எடுக்காமல் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்திலே ஈமான் இல்லாமல் போய்விட்டதோ என்றுதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஈமானும் வெட்கமும் ரெண்டும் ஒன்றரை கலந்தது. ஈமான் இருக்கிற ஒரு மனிதனிடத்தில்தான் வெட்கம் வரும். வெட்கம் இருக்கிறவர்களிடத்தில் ஈமான் இருக்கும் என்ற விடயங்களை எல்லாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். எனவே எங்களுடைய குடும்பத்தாருடைய விடயத்தில் இந்த நன்மையை ஏறி தீமையை தடுக்கிற ஒரு அமைப்பை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அதை நாங்கள் பின்பற்றி ஒழுங்க வேண்டும். அடுத்த ஒரு விடயம், இஸ்லாம் ஒரு குடும்பத்தில் நல்ல பண்பாடுகள் அங்கே காணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்மலுல் மூமினீன ஈமானன், மூமின்களிடத்தில் ஈமானால் பரிபூர்ணமானவர்கள் யார் என்று சொன்னால் அஹ்சனுஹும் குலுகா, அவர்களில் மிக நல்ல பண்பு உள்ளவர்கள் தான் என்று சொன்னார்கள். وَخَيْرُكُمْ خَيْرُكُمْ لِنِسَائِهِمْ இன்னும் ஒன்றையும் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவன் யார் தெரியுமா, உங்களுடைய மனைமார்களிடத்திலே சிறந்தவன் தான் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட அளவுகள் என்று பாருங்கள். ஒரு ஆணை பற்றி அவனுடைய மனைவியிடத்தில் போய் கேட்டால் எப்படி சொல்லுவார், எவ்வளவு விமர்சனங்களை முன்வைப்பார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அளவுகோலை, ஒருவன் நல்லவன் என்பதற்கான அளவுகோலை அங்கே வைத்திருக்கிறார்கள். இஸ்லாம் அங்கே வைத்திருக்கிறது மனைவியிடத்தில், உங்களில் சிறந்தவன் உங்களுடைய மனைவிகளிடத்தில் சிறந்தவன். எனவே தங்களை பற்றி விமர்சிக்கிற மனைமார்களுக்கு அடித்து இன்னமும் ஏசி அவர்களை நாங்கள் நல்லவர்கள் என்று அவர்களுக்கு காட்ட முடியாது. எங்களுடைய நல்ல பண்புகளை அங்கே காட்டவன் ஏன் தெரியுமா அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நல்ல பண்புகள் மிக்கவர் என்ற விடயத்தை சாதாரணமாக பெறவில்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வந்து சில சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வீட்டில் இருக்கிற போது என்ன செய்வார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. அப்போது சொன்னார்கள், காலை எக்கூனு ஃபி பிஸ்னத் அஹ்லி, தன்னுடைய குடும்பத்தாருடைய ஹிதுமத் பணிகளிலே, குடும்பத்தாருடைய அந்த சமைக்கிற மற்றும் ஏனைய தேவைகளிலே உதவி செய்பவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். தொழுகைக்குரிய நேரம் வந்தால் தொழுகைக்காக சென்று விடுவார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். இந்த செய்தி சைன் புகாரியிலே 676வது இடத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட பிஸியானவர்கள் என்று எங்களுக்கு தெரியும். அவர்கள் இந்த உலகத்துக்கே தலைவர், இந்த உலகத்துக்கே நபி. முஸ்லிம்களுக்குள் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த சத்தியத்தை விமர்சிக்கிற போது அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த சத்தியத்திலிருந்து வெளியேறியவர்கள் அவர்களுடைய விடயங்களை பற்றியெல்லாம் அவர் சம்பந்தமான முடிவுகள் எடுக்க வேண்டும். அடுத்த பக்கமாக ஹஜ்ஜுகள் நிறைவேற்ற வேண்டும். இப்படி பல பிரச்சனை, ஜிஹாதிகள் அடிக்கடி நடக்கும், அதை பார்க்க வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் இருந்து கொண்டு அந்த 9 மலைமார்கள் ஒரே காலத்தில் இருந்தார்கள் என்று நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களோடு குடும்பம் நடத்தி அவர்கள் எல்லாம் நல்ல மனிதர் என்று போற்றுகிற அளவுக்கு நடந்தார்கள் என்றால் எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையை இந்த தீனுக்காக அர்ப்பணித்து நல்ல பண்புகளை வெளிப்படுத்தினார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹைருக்கும் ஹைருக்கும் லியாஹிலிஹி, உங்களில் சிறந்தவன் உங்களுடைய குடும்பத்தாரில் சிறந்தவன். வான ஹைருக்கும் லியாஹிலிஹி, நான் என்னுடைய குடும்பத்தாருக்கு நல்லவன் என்று சொன்னார்கள். இப்படி சொல்லுகிற தைரியம் நமக்கு இருக்கிறதா? நமது மனைவி என்னை பற்றி நல்லா சொல்லுவாள் என்று யாருக்காவது துணிச்சல் வருமா? ஆனால் அல்லாஹ் அருள் செய்த சில சகோதரர்களுக்கு வரும் அந்த தைரியம். இந்த செய்தி திருமிதியிலே 3895வது இலக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சிறந்த மனிதன் யார் என்று சொன்னால் மனைவிமாரிடத்திலே குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவனாக இருக்கிறவன் சிறந்தவன். அதே போன்று இது ஒரு ஆணுடைய விடயம். இதன் மூலம் ஒரு ஆண் குடும்பத்தாரிடத்தில் நல்லவனாக நடக்க வேண்டும் என்ற விடயம் வலியுறுத்தப்படுகிறது. அதே போன்று பெண்ணுக்கும் இப்படி ஒரு உபதேசம் இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயுமா இம்ராத்தின் மாத்தர் வஜௌஜுஹா அன்ஹா ராவின் தஹலத்தில் ஜன்னா, யாராவது ஒரு பெண் மரணிக்கிறார், அவள் மரணிக்கிற போது அவளுடைய கணவன் அவளை பொருந்திக் கொள்கிறார் என்றால் அந்த பெண் சுவர்க்கம் போவார். எனவே பெண்கள் இந்த விடயத்தை கவனிக்க வேண்டும். என்னுடைய கணவன் என்னை பொருந்திக் கொண்ட நிலையில் நான் இருக்கிறேனா? நான் மரணித்தால் என்னை நினைத்து எனக்காக கண்ணீர் வடித்து துஆ கேட்கிற ஒரு கணவனாக அவர் இருப்பாரா? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நினைவு கூறுகிற போதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய குடும்பத்தாருக்காக, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குடும்பத்தாருக்காக தர்மங்கள் செய்கிறவர்களாக, உணவுகளை சமைத்து அனுப்புகிறவர்களாக எல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். இந்த செய்தி, அதாவது யாராவது ஒரு பெண் அவளுடைய கணவன் அவளை பொருந்திய நிலையில் மரணித்தால் அவள் சுவர்க்கம் நுழைவாள் என்ற செய்தி திருமீதியிலே 1161வது இலக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. நல்ல கணவன் என்ற விடயத்துக்கு மிகவும் சான்று பாடுகிற ஒரு விடயம் என்னவென்றால், கணவன்மார்கள் குறை கூறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு பெண்கள் கணவன்மார்களை பற்றி விமர்சிக்கிற மிக முக்கியமான விடயம், எப்படித்தான் நல்ல சமைச்சு கொட்டினாலும், இவ்வளவுதான் நாள் முழுக்க சிரமப்பட்டு செஞ்சாலும் அந்த மனுஷன் சிம்பிளா குறை சொல்லி போட்டு பேசிடுவார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஆபன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமன் ஹத்து அறவே, அவங்க ஒரு நாளும் எந்த ஒரு உணவையும் குறை சொன்னது கிடையாது. உப்பு இல்லை, இதுக்கு தலைமுடி கிடக்கு, இதுக்கு கண்டு கிடக்குது, தூக்கி எறிகிற, மனைவிக்கு ஏத்துற, பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சதில்லை. இனித்தகாகு அத்தனகு வைல்லா சரத்தகு, விரும்பினா சாப்பிடுவாங்க, விருப்பம் இல்லையா விட்டுருவாங்க. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடைமுறையாக இருந்தது. இதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய நற்பண்புகளாக இருந்தது. இந்த செய்தி சைன் புகாரியிலே 3563வது இலக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து சில சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா உம்மல் மூமினீன் அக்பிர்னி பி குலுகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடுகளை பற்றி எங்களுக்கு சொல்லி தாருங்களேன் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அறிவதிலே, அவர்களுடைய நடைமுறைகளை பற்றி அறிவதிலே சஹாபாக்கள் மிகப்பெரிய ஒரு ஆசையோடு இருந்தார்கள். அந்த அளவுக்கு முஹப்பத் வைத்திருந்தார்கள். எனவேதான் அவர்களை போலவே தங்களுடைய நடைமுறையை மாக்கிக் கொண்டார்கள். வீட்டுக்கு வந்து உங்களோடு எப்படி நடப்பாங்க, தங்கள் குடும்பத்தாருடன் எப்படி நடந்து கொள்வார்கள் என்ற விடயத்தை தெரிவிக்கிறார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறார்கள், கான குலுகுஹு அல் குர்ஆன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு வித்தியாசமா ஒன்றும் இல்லை, அவங்க குர்ஆனில் உள்ளதுதான் தன்னுடைய பண்பாடுகளாக கொண்டிருந்தார்கள். அம்மா தக்ராயில் குர்ஆன், நீ குர்ஆனை படிப்பதில்லையா, அதுல உள்ள மாதிரி தான் அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, என்னாலும் உங்களாலும் இந்த விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை போன்று இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசைதான் இருக்கிறது. ஒரு மனிதனை பொருத்தமற்றிருக்கும் அவனுடைய எல்லா குறைபாடுகளையும் சபைக்கு வருகிறவன் மறைத்துக் கொள்வான், ஆனால் குடும்பத்தாரிடத்தில் அவனால் முடியாது. அந்தபடி எப்படியும் அவனுடைய மனைவி அவருடைய ரகசியமான குறைபாடுகளை எல்லாம், பலவீனமான பகுதிகளை எல்லாம் அறிந்து கொள்வார். ஆனால் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவருடைய மனைவிமார்களாலேயே குறை கூற முடியாத அளவுக்கு நல்ல பண்பாடு உள்ள ஒருவராக இருந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை தான் இந்த செய்திகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இந்த ஹதீஸும் அஹ்மத் என்கிற கிரந்தத்தில் பதிவாகி இருக்கிறது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக ஒரு இஸ்லாம் எதிர்பார்க்கிற அந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மனைவி கணவனுக்கு கட்டுப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பெண்களை நிர்வகிப்பவர்களாக ஆண்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களில் சிலரை மற்ற சிலரை கொண்டு அல்லாஹ் சிறப்பாக்கியதன் மூலம், மேலும் அந்த ஆண்கள் பெண்களுக்காக செலவு செய்கிறார்கள் என்ற வகையிலும் பெண்களை நிர்வகிப்பவர்கள் ஆண்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா அறிவிக்கிறான். நான்காவது அத்தியாயம் 34வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். இன்று உலகத்தில் பார்க்கிறோம், பெண்கள் என்ன செய்கின்றார்கள், கணவனாக வரக்கூடியவருக்கு தொழிலே இருக்க மாட்டார்கள். மாப்பிள்ளைக்கு என்ன தொழில், பொறுங்கி போய் வந்திருக்கிறார் மாப்பிள்ள, அவருக்கு தொழில் என்ன, அடுத்த திரும்ப பொறுங்கி போய் திருவார், இதுதான் அவருடைய தொழில். இப்போது அந்த வீடு மனைவி கொடுத்த வீடு, அவர் ஓடின வாகனம் மனைவி கொடுத்தது, அவருக்கு கொடுத்த காணி மனைவி. இது எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் உள்ள நடைமுறையை பற்றி நான் பேசுகிறேன். அதாவது ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய நடைமுறை அல்ல, இந்த சமுதாயத்தில் காணப்படுகிற நிலைமையை பற்றி பேசுகிறேன். எனவே இப்போது எல்லாத்தையுமே வாங்கி கொண்ட கணவன் எப்படி அந்த பெண்ணை நிர்வகிக்க முடியும்? எனவே நிலைமை தலைகளாக இந்த சமுதாயத்தில் மாறி இருக்கிறது. பெண்களை, பெண்கள் தான் ஆண்களை நிர்வகிக்கின்றவர்களாக ஆகியிருக்கிறார்கள். சில சந்தர்ப்பத்தில் அரச உத்தியோகம் செய்கிறவர்களாக பெண் இருப்பார், கணவனுக்கு தொழில் இருக்காது. இந்த நிலைமையிலும் கூட கணவனை நிர்வகிக்கிறவராக, அந்த ஆணை நிர்வகிக்கிறவராக பெண் ஆகிவிடுகின்ற நிலைமைகளை இந்த சமூகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பெண்களுக்கு செலவு செய்கிறார்கள் ஆண்கள் என்ற வகையிலும், அவர்களை அல்லாஹ் சிறப்பித்த வகையிலும் பெண்களை நிர்வகிக்கின்ற தகுதி ஆண்களுக்கு தான் உண்டு என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பெண் கணவனுக்கு கட்டுப்பட்டால் அதன் மூலம் கிடைக்கிற சிறப்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதா சல்லத்தில் மர்அத்து கம்தஹா, ஒரு பெண் அஞ்சு நேரமும் தொழுது, வஹக்கனத்து ஃபர்ஜஹா, அவளுடைய மர்ம உறுப்பையும் பேணி பாதுகாத்து, வஅதாஅத்து பஅலஹா, தன்னுடைய கணவனுக்கும் அவள் கட்டுப்பட்டால் என்றால், தஹலத் மின் ஐயி அபுவாபில் ஜன்னத்தி ஷா, சுவனத்தின் ஷாஅத், சுவனத்தின் வாயில்களில் தான் விரும்பிய வாயிலினால் அவள் சுவர்க்கம் போவாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தி தபரானி அஹ்மது போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்கள் அந்த கணவனுக்கு கட்டுப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அதே நேரத்தில் அந்த கட்டுப்பாடு அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறதாக, நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வழிமுறைக்கு மாறு செய்யக்கூடியதாக இருந்தால் அங்கே கட்டுப்பாடு கிடையாது. என்ன சொன்னார்கள், கண்ணியமும் மகத்துவம் மிக்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விடயத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் யாரும் கட்டுப்பட வேண்டியதில்லை, கட்டுப்பாடு கிடையாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கணவன் மனைவியை பார்த்து சொல்கிறான், உன்னுடைய அம்மாவோடு கதைக்காதே, உன்னுடைய வாப்பாவோடு கதைக்காதே, உன்னுடைய இரத்த உறவுகளை துண்டித்துவாள் என்று சொல்கிறான். இது பாவமான கட்டுப்பாடு, இதில் ஒரு படைப்பினத்துக்கு கட்டுப்பட வேண்டிய தேவை கிடையாது. அல்லது உன்னுடைய முகத்திரையை பர்தாவை கலக்கி எறிந்து விடு, அல்லது கணவன் முருந்ததாகி வெட்டி செல்கிறான் என்னோடு வந்து சேர்ந்து விடு என்று, இந்த நேரத்தில் கட்டுப்பாடு கிடையாது. இந்த செய்தி அஹ்மதிலே 1095 இலக்கத்தில் பதிவாகிருக்கிறது. எனவே இன்னும் ஒரு பகுதியையும் இஸ்லாம் சொல்கிறது, பெண் எப்படியும் எனக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று உருமாப்புடன் ஒரு கணவன் எனக்கு அல்லாஹ் அதிகாரத்தை தந்துவிட்டான், நீ எனக்கு கட்டுப்பட வேண்டும் என்று ஒருதலை பட்சமாகவும் இந்த விஷயத்தை அணுக முடியாது. அதையும் நிதானமாக பக்குவமாக தான் அணுக வேண்டும். என்ன சொன்னார்கள் இறுதி உபதேசம் அந்த ஹஜ்ஜத்தில் விதாவிலேயே, பெண்ணுக்கு ஓடர் மட்டும் போடும்படி இஸ்லாம் சொல்லவில்லை, அவர்களுக்கு நல்ல முறையில் அழகிய முறையில் உபதேசம் செய்யுங்கள். உபதேசம் செய்துதான் அந்த பெண்ணை நெறிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் ஆணுக்கு இஸ்லாம் உபதேசிக்கிறது. ஒரு கட்டளையை போட்டதும் கட்டுப்படுகிறாள் இல்லை, எனவே இவள் எனக்கு மனைவி இல்லை என்று தபாலிலேயே விவாகரத்து கடிதத்தை அனுப்பிவிடுமாறு இஸ்லாம் கூறவில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த விஷயத்தை மிக தெளிவாக சொல்கிறான். எந்த பெண்களுடைய விடயத்தில் அவர்கள் மாறு செய்கிறார்கள் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களோ அவர்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பொம்பளை கணவனுக்கு கட்டுப்படுகிறாளே இல்லை என்று வந்தால் அந்த இடத்தில் ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும்? பயபூகுன்ன அந்த பெண்களுக்கு நல்ல முறையில் உபதேசம் செய்யுங்கள். அதற்கும் கேட்கவில்லையா, படுக்கையில் ஒன்றாக இருந்த நாம் அவளை விட்டு அவளை ஒதுக்கி நாங்கள் வேறாக்கி படுக்க வேண்டும். இப்படி செய்தால் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்த மூன்றாவது கட்டம், அதற்கும் அவள் இணங்கி திருந்துகிறாள் இல்லையா, அவளுக்கு அடிக்க வேண்டும். ஆனால் முகத்தில் அடிக்கக்கூடாது, அவளை அவளுடைய வீட்டிலே அல்லாமல் வேறொரு இடத்திலே வைத்து கேவலப்படுத்த கூடாது. காயமில்லாத முறையில், வரம்பு ஊறாத முறையில் அல்லாஹ் அதையும் தொடர்ந்து சொல்கிறான். இப்படியெல்லாம் நீங்கள் சில நடைமுறைகளை கையாண்டு அந்த பெண்கள் திருந்தி விட்டார்கள் என்றால் பலா தபுஹு அலைஹா சபீலா, இதற்கு பிறகு நீங்க வரம்பு ஊறிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அது சரிவரா சகோதரர், அது சரிவரா அமீர் சாப், எப்படியாவது இன்னொரு கல்யாணம் முடிச்சுத்தான் ஆகணும். செல்லி கேட்கிறாள் இல்லை என்று சொல்லி ஒரு தரமும் உபதேசம் செய்யாமல் சிலர்கள் முடிவெடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை, பலா தபுஹு அலைஹா சபீலா, அதற்கு பிறகு நீங்கள் வரம்பு ஊறாதீர்கள். அவள் கட்டுப்பாட்டுக்குள் வந்தால் நாங்கள் நியூட்ரல் ஆகிவிட வேண்டும். குடும்பத்தை பழைய அமைப்பில் நெறிப்படுத்தி கொண்டு போவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்கு முடியவில்லை என்று வந்தால் இறுதியாக இஸ்லாம் சொல்கிற ஒரு ஆலோசனை, அந்த ரெண்டு பேர்களுக்கு மத்தியிலும் பிளவு என்று வரப்போகிறது என்று பயந்தால் அவளுடைய தரப்பிலிருந்து ஒரு, அதாவது சமாதானம் செய்கிற ஒருவரையும் நீதி சொல்கிற ஒருவரையும் அதே போன்று அந்த கணவன் சார்பாக ஜட் பண்ணக்கூடிய அந்த நடுநிலைமையானவர்களை அவர்கள் அனுப்ப வேண்டும். அனுப்பி அந்த ரெண்டு பேரும் சமாதானத்தை விரும்பினால் அல்லாஹு தஆலா அவர்கள் ரெண்டு பேருக்கும் தௌஃபீக் செய்கிறான், தௌஃபீக் செய்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாத்தையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் 4:34 தொடக்கம் 35 குறிப்பிடுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் எங்களுடைய குடும்ப வாழ்க்கைகள் அமையப்பெறுகிற போது நிச்சயமாக அது மகிழ்ச்சிகரமானதாக அல்லாஹ்விடத்தில் பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியதாக அமையும். இதற்கு மாற்றமாக இந்த சமுதாயம் நடப்பதைப் போல கணவனுக்கு மனைவி கட்டுப்படாமல் கணவனுக்கு தெரியாமலேயே வெளிநாடு போகிற நிலைமைகளை நாங்கள் பார்த்தோம். இந்த சமுதாயத்தை கணவன் இல்லாத போது ஏனைய அந்நிய ஆண்களோடு நெருக்கமான உறவை பேணி சில நேரம் விபச்சாரம் போன்ற மிக கொடூரமான பாவ செயல்களில் ஈடுபடுகிற சமூகத்தை பார்க்கிறோம். இந்த நிலைமை கணவனுக்கு தெரிய வந்ததும் கணவனையே கொலை செய்து விடுகிற மிக கவலையான நிகழ்வுகள் எல்லாம் இந்த சமூகத்தில் நடக்கிறது. எனவே அல்லாஹ் இப்படியான நிகழ்வுகளிலிருந்து எம்மை பாதுகாத்து இஸ்லாம் சொல்கிற அமைப்பில் நமது குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும், இதன் மூலம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று சுவனத்தை அடைந்து கொள்வதற்கும் நாம் நமக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அக்குலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.